இப்போது நான் என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர். அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர். சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல். சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர். பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர். திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம். சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர், மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர், மயூரங்குதம்பை. திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே. அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நாங்கள் இன்று எங்களுக்கு சனிக்கிழமை சத்சங்கம். இந்த சத்சங்கத்தில் வளமையாக வரும் கேள்விகளுக்கு பாபாஜி பெரும்பொருள் உதவியுடன் விடை காணுவோம். அதே போல் இன்று 4 கேள்விகள் வந்திருந்தது இன்று காலை. அதில் சிறு வயதினருக்கு முதல் உரிமை கொடுத்து மற்றைய கேள்விகளை பார்ப்போம் என்று ஒரு புதிய முறையில் இன்று அதை செயல்படுத்துகின்றேன். சிறிய வயதினர் ஒருவருக்கும் பரிச்சயமானவர் இல்லாதவர் அல்ல. சிறு சிறு சில வகுப்புகளாக சில அற்புதமான கேள்விகளை கேட்டு வருகின்றார். தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய பாடசாலை யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக வாழ்க்கையையும் வைத்து அவருடைய ஒரு அனுபவம் ஒன்றை இப்போது எங்களுக்கு அனுப்பியிருக்கின்றார். மற்ற பிள்ளைகளும் அதை மாறி அந்த அனுபவத்திலிருந்து அதை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புவதாகவும், பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல இந்த சத்சங்கத்தில் இருப்பவர்கள் கூட அதை பற்றி சிந்திக்கலாம் என்று தான் நினைப்பதாகவும் கூறுகின்றார். அவர் இன்று அனுப்பிய செய்தி என்னவென்றால், அவர் இப்போது பாபாஜியின் கிரியா யோகத்தில் பலகாலம் குடும்பத்துடன் பயணிப்பவர். இந்த அன்பு தொண்டு பக்தி சரணாகதி மார்க்கம் படித்திருக்கின்றார். சைவ சித்தாந்தத்தில் சிறு வயதிலிருந்து கேட்டிருக்கின்றார் காதினால். ஆனால் அதை ஒரு பொது அன்பாகத்தான் இவ்வளவு நாளும் நினைத்திருந்தேன். ஆனால் இப்போது உங்களுடைய சைவ சித்தாந்த வகுப்பை தவற விடாமல் கேட்கின்றேன். கேட்டல் மாத்திரம்தான் செய்கின்றேன். அதற்கு மேல் எனக்கு என்ன நடக்கின்றது என்றே தெரியவில்லை. ஆனால் அதை கேட்டவுடன் இந்த அன்புக்கு இன்னொரு வரவிலக்கணம் என்று சொல்லலாம். தன்னை பொறுத்தவரையில் அல்லது இன்னொரு நிலையில் தான் உயர்ந்திருக்கிறதை தான் உணர்கின்றேன். அதை மகிழ்ச்சியாக பகிர விரும்புகின்றேன். என்னுடைய அன்பு என்னுடைய குடும்பத்தில் மாத்திரம்தான் பல காலமாக பல வருடங்களாக இருந்து வந்தது. என்னுடைய சகோதரத்துடனும் என்னுடைய அப்பா அம்மாவுடனும், அதற்கு மேலே போனால் என்னுடைய பாட்டி பாட்டனுடனும் அந்த நிலையில் தான் இருந்து வந்தது. கூடுதலாக கசின்ஸ் என்று சொல்லுவேன், அவர்களுடனும் இருந்தது. ஆனால் அதற்கு மேல் நான் அந்த அன்பை நினைத்தே பார்க்கவில்லை. ஆனால் இப்போ ஏதோ தெரியாது, இந்த சைவ சித்தாந்தத்தில் இந்த அன்புண்டை வரவிலக்கணம் கிடைத்த பின்னும் இந்த 36 தத்துவங்கள் எப்படி செயல்படுகின்றது என்று ஓரளவு என்னால் என்னுடைய கொஞ்சம் தமிழ் அறிவில் எனக்கு கிடைத்த அறிவை வைத்தும் இந்த அன்பு என்பது இன்னொரு நிலைக்கு மாறி இருப்பதை நான் உணர்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையில். அந்த அன்பு என்பது இப்போது எங்களுடைய என்னுடைய குடும்பத்தை விட்டு வெளியார் சென்றிருப்பதை உணர்கின்றேன். மற்றவர்களை பார்த்தாலும் அவர்கள் மீது எனக்கு அன்பு வருகின்றது. அதற்குரிய காரணம் என்னுடைய அறிவுத்திறனில் நீங்கள் சொன்ன ஒரே ஒரு விடயம் ஒன்றுதான். இந்த குடும்பத்தில் நான் இருப்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட விடயம் என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். அதாவது இறைவன் தான் இந்த விடயத்தை, இந்த இணைப்பை இணைத்திருக்கின்றார் என்பது. ஆகவே நாங்கள் இணைப்பால் இணைந்தவர்களே தவிர நாங்கள் உண்மையாக அப்பா அம்மா பிள்ளைகள் அல்ல என்பதை புரிந்து கொண்டேன். நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஆன்மா. அதை புரிந்து கொண்ட மாத்திரத்தில் தான் யோசித்தேன், எங்களுடன் இருக்கும் எங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களுமோ அல்லது நான் அன்பு வைத்திருப்பவர்களுமோ மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் ஆன்மாக்கள் எல்லோரும் தனிப்பட்ட ஆன்மாக்கள். ஆகவே இந்த அன்பு என்பது நிச்சயமாக பரவலாக்கப்பட வேண்டிய ஒன்று என்ற சிந்தையில் வந்த விடயத்தை வைத்து எல்லோரிடமும் அதை படுத்தி கொண்டு வருகின்றேன் மெதுவாக. ஆனால் அது கிடைக்கும் இன்பம் மிகவும் அற்புதமாக இருக்கின்றது என்றும், அதை மற்றவர்களும் மெது மெதுவாக செய்ய வேண்டும், அந்த அன்பு பரவ வேண்டும் என்பது இந்த பிள்ளையின் அனுபவம். அதற்கு அடுத்த இடத்திற்கு நான் எல்லோரையும் கொண்டு செல்கின்றேன். மிகவும் நன்றி அம்மா உங்களுடைய அனுபவத்திற்கு. இந்த அன்பு அப்படி பரவ பரவத்தான் அருளாளர்களும் சொல்லி இருக்கின்றார்கள், பாபாஜியும் சொல்லி இருக்கின்றார், சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலும் இருக்கின்றது. இந்த அன்பு அருள் ஆகின்றது அம்மா. அந்த அருள்தான் உங்களை மற்றைய உயிரினங்களிலும் மற்றைய ஆன்மாக்களிலும் அந்த அன்பை வரை செய்ய போகின்றது. அந்த அன்பு அப்படி பரவும் போது அந்த அன்பு அருளாகின்றது என்று சைவ சித்தாந்த தத்துவங்கள் சொல்கின்றன. எங்களுடைய பொறிகளில் நடக்கும் விடயங்கள் சொல்கின்றன. அதற்கு மேலாக பல வருடங்களாக பாபாஜியின் நான்கு முக்கிய படிகளான அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதியில் இருந்து வருகின்றோம். அருளாளர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் போகும் பாதை மிகவும் அற்புதமான பாதை அம்மா. ஆகவே நீங்கள் தொடர்ந்து பயணியுங்கள். இந்த அன்பு நிச்சயமாக அருளாகி கொண்டே போகும். இந்த அருள் மிகவும் கூடும் பட்சத்தில்தான் அது தொண்டு, முழுமையான தொண்டாக வரும். இப்போதும் நீங்கள் தொண்டு செய்யலாம், உங்களோட வயதில் எனக்கு தெரியாது, செய்வீர்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் அந்த தொண்டு கூட முழுமை பெறும் இந்த அன்பு அருளாகும் போது, முழுமையான அருளாகும் போது முழு தொண்டாகவே வந்துவிடும். ஆகவே நீங்கள் போகும் பாதை மிகவும் அற்புதம். அந்த தொண்டுதான் உங்களை பக்திக்கு அழைத்து சென்று அங்கிருந்து சரணாகதிக்கு சத்குரு கிரியா பாபாஜி உங்களை அழைத்து செல்ல போகின்றார். அந்த நிலையில் நீங்கள் பதிஞானத்தை எட்டு பிடிப்பீர்கள். இந்த புறப்பிலோ எந்த புறப்பிலோ உங்களுடைய ஆன்மா, நீங்கள் என்று நான் சொல்வது உங்களுடைய ஆன்மா. ஆனால் இந்த படிக்கும் வயதிலேயே இது சிறு சிறு விடயங்களை எடுத்து, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், மற்றவர்களுக்கு அது பெரிதாக இப்போது நான் சொல்லும் போது தோன்றினாலும் இது பெரிதான விடயம் அல்ல. பெரிதான விடயம், ஆனால் ஒருவரும் இதை பெரிதென்று நினைப்பதில்லை. எல்லோரும் தங்களை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டுவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன். ஆகவே நாங்கள் இந்த அறிவுத்திறனிலிருந்து இவற்றை எடுக்க வேண்டும், எடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நீங்களும் எடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். அது ஒரு முடிவிதியானது அன்று பதிஞானத்தை நீங்கள் பெறும் வரை. ஆகவே மலங்களால் பீடிக்கப்பட்டு இவற்றை நிறுத்திவிடாது, ஆணவ மலத்தினாலும் பீடிக்கப்பட்டு இவற்றை நிறுத்திவிடாது, மாயையில் சிக்குண்டாது. இவற்றை சிறிது சிறிதாக தொடர்ந்து பயணியுங்கள். நீங்கள் சொன்ன அற்புதமான கருத்து நிச்சயமாக இந்த சத்சங்கம் மூலம் மற்றவர்களுடைய செவிகளுக்குள் செல்லட்டும். அதற்கு பாபாஜியும் பரம்பொருளும் உதவி செய்யட்டும். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நம. மற்றைய கேள்வி, ஒரு அன்பரிடம் இருந்து, அவர் இப்போது ஆசனம் போட்டு கொண்டிருக்கின்றார் எங்களுடைய வகுப்பில். அவர் வேற்றுமொழி பேசுபவர், தமிழர் அல்ல. அவரிடமிருந்து ஒரு அற்புதமான கருத்து இன்று காலையில் கிடைத்தது வகுப்பின் பின். அவர் இந்த ஆசனங்களை போட்டு வருகின்றார் இப்போது ஒரு 3 மாத காலமாக. அவர் சொன்ன கருத்து என்னவென்றால், மிகவும் நன்றாக போடுகின்றார் ஆசனம், அது மாத்திரமல்ல, ஒரு குவியத்தை நோக்கி வைத்து போடுகின்றார். குவியம் என்று நான் இங்கு சொல்வது என்னென்றால் வெரி ஃபோக்கஸ் ஆங்கிலத்தில். ஆகவே அவருக்கு பல அனுபவங்கள் கிடைக்கும் என்பது எனக்கு மாத்திரமல்ல, இங்கு வரும் சாதகர்களும் அதை பலர் பார்த்திருக்கின்றார்கள். அவருடைய ஆசனம் போடும் முறையையும் ஆசனம் முடிந்தவுடன் தியானிக்கும் முறையையும் பார்த்து அவர்களே கொஞ்சம் மனம் துறந்து என்னுடன் பேசியிருக்கின்றார்கள். மற்றைய சாதகர்கள் இவர் ஒரு வித்தியாசமான ஆன்மாவாக இருக்கின்றார் என்று. அது உண்மைதான். ஏனென்றால் அது அவருடைய பழைய பிறப்பின் ஆன்ம பக்குவமும் அவர் கொண்டு வந்த விடயமும். அவருடைய அனுபவத்தை அவர் இன்று காலை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் ஆசனத்தில். அதை அவர் பகிரச் சொல்லவில்லை, ஏனென்றால் அவர் வகுப்பிற்கு புதியவர், 3 மாத காலம்தான். இருப்பினும் அதை நான் உங்களுடன் பகிர்கின்றேன். அவர் சொன்ன அனுபவத்தை, அவர் சொன்ன அனுபவம் சாந்தி ஆசனம். சாந்தி ஆசனத்தில் தான் வந்த புதிதில் உங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது நீங்கள் இந்த ஆசனங்களை சொல்லும் முறையை கேட்டு அதை அப்படியே பின்பற்றி அந்த சாந்தி ஆசனத்தில் இருந்து அவற்றை நான் உள்வாங்கி அந்த நிறைகளை நான் செய்யும் போது செய்து முடிந்தவுடன் அயர்ந்து தூங்கி விடுவேன். ஏனென்றால் காலை வகுப்பு. ஆனால் இப்போது ஒரு 2-3 வகுப்புகளாக மனதில் ஒரு எண்ணம், இந்த சாந்தி ஆசனத்தை தூங்காமல் விழிப்புணர்வுடன் செய்தால் என்ன நடக்கும் என்று செய்திருந்தேன். எனக்கு கிடைத்த அனுபவம் அபரீதம். அதாவது நான் என்னுடைய தூக்கத்திற்குள் செல்லவில்லை. தூக்கத்திற்கு செல்லக்கூடாதென்ற வைராக்கியத்துடன் விழிப்புணர்வுடன் இருந்தேன் அந்த நிலையில். அப்போதுதான் எனக்கு நான் தூக்கத்துக்கு சென்று விட்டால் அந்த இடத்தில் எதை விட்டு விலத்தி விடுகின்றேன், எது எனக்கு கிடைக்காமல் போகின்றது என்பது 3 வகுப்புகளாக தெரிந்து கொண்டிருக்கின்றது என்று எனக்கு விளங்கப்படுத்தினார். நான் சொன்னேன் அற்புதம், அதுதான் சாந்தி ஆசனம். அவருக்கு கிடைத்த அனுபவங்கள், அவர் நான் சொல்லும் அந்த ஒவ்வொரு தரவையும் முடித்து அதற்கு முதல் தன்னுடைய உடம்பு அயர்தியால் நித்திரை என்று சொல்லலாம் தூக்கத்திற்கு செல்லாது விழிப்புணர்வுடன் இருந்ததால் அந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லுவோம், ஒவ்வொரு தரவை கொடுக்கும் போதும் அவர் அதை உள்ளுடலில் உணர்கின்றாராம். உணர்வினர், எல்லோரும் உணர்வார்கள், அது நடக்கும், அதில் ஒரு விதமான சந்தேகமும் இல்லை. அப்போது அவர் அதை உணரும் போது உள்ளுறுப்புகளில் என்ன நடக்கின்றது என்பது தன்னாலே உணரக்கூடியதாக இருக்கின்றது. இது சாத்தியமா என்பதுதான் அவருடைய கேள்வி என்னிடம் இன்று காலை. முழுக்க முழுக்க சாத்தியம். இன்னும் பல விடயங்கள் அவர் உணர்வார். ஆகவே இந்த சாந்தி ஆசனம் என்பது உடல் தளர்வு மாத்திரமல்ல, உடலை தளர்த்திய பின் நீங்கள் உள்நோக்கி இந்த தரவுகளை பயன்படுத்தி ஒவ்வொரு உள்ளுறுப்புகளிலும் என்ன நிகழ்கின்றது என்று தரவுகளை வைத்து போகும் போது அங்குதான் உங்களுடைய குவியம் இருக்க வேண்டும், அந்தந்த உறுப்புகளில். அதனால் தான் அது முடிந்தவுடன் இன்னொரு வசனம் ஒன்று வருகின்றது, உங்களுக்கு இந்த உடலில் இப்போது உங்களுடைய உறுப்புகளில் எங்காவது நோவோ வலிகளோ இருக்குமானால் நீங்கள் அந்த நோக்களோ வலிகளோ அந்த உடல் உறுப்பிலிருந்து நீங்குமாறு மனதினால் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி கேட்டுக்கொண்டிருப்பீர்களாக இருந்தால் அந்த நோவோ வலியோ அந்த உடல் உறுப்பிலிருந்து நீங்கும் என்பது தரவு. அதை ஆங்கிலத்தில் செல்ஃப் ஹீலிங் என்று சொல்லுவோம். தமிழில் எங்களுடைய உடலுக்கு நாங்களாகவே செய்யும் யோக சிகிச்சை என்று சொல்லுவோம். அதுதான் உண்மை. ஆகவே தட் இஸ் யுவர் ஓன் கண்ட்ரோல். அங்குதான் உங்களுடைய உள்ளுணர்வு வேலை செய்யும். அங்குதான் நீங்கள் உங்களுடைய ஆன்மீக பலம் என்னவென்று தெரிய வரும். உங்களுக்கு உறுப்புகளில், பிசிக்கல் பாடியில் இருக்கிற உறுப்புகளில் கூட எங்கேயாவது நோக்கல் இருக்குமாக இருந்தால் இந்த தளர்வை நீங்கள் முழுமையாக செய்து அந்த நிலையில் இருந்து மனதினால் அந்த நோவை செல்ஃப் சஜெக்ஷன் என்று சொல்லுவோம், அல்லது செல்ஃப் ஹீலிங் என்று சொல்லுவோம், மனதினால் அதை திரும்ப 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 சொல்லிக்கொண்டிருந்து அந்த உடல் உறுப்பில் இருக்கும் அந்த நோய் இருக்கும் உடல் உறுப்பில் இருக்கும் அந்த நோயை இல்லாது போக பண்ண வேண்டும் என்று பாபாஜியிடம் இறங்கிக் கொண்டிருப்பீர்களாக இருந்தால் அந்த நோய் நிச்சயமாக விட்டகலும். ஆனால் நீங்கள் அதை அனுபவிக்க வேண்டும். அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கும் போது நித்திரையாக போய்விட்டீர்கள் என்றால் அந்த அனுபவம் உங்களுக்கு கிடையாது. இது ஒரு உதாரணம். ஆகவே இந்த அன்பர் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை. அதுதான் அதனுடைய செயல்முறை பயிற்சி. ஆகவே அந்த அன்பருக்கு அந்த அன்பர் மூன்று வாதம்தான் எங்களுடன் ஆசனம் போட்டுக்கொண்டிருந்தாலும் அந்த அனுபவத்தை மூன்று வகுப்புகளில் கடந்த மூன்று வகுப்புகளில் கண்டுபிடித்து அதன் மூலம் அந்த வைராக்கியத்தை எடுத்துக்கொண்டார். சாந்தி ஆசனத்தில் தூக்கம் வந்தாலும் தூக்கத்திற்கு போகாது. உள்ளுக்குள் என்ன நடக்கின்றது என்பதை பிசிக்கல் பாடி, அதாவது தேக உடலில் என்ன நடக்கின்றது என்பதை அவர் உணர விரும்புகின்றார். அற்புதம். பாபாஜிக்கு நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. இன்னொரு அன்பர் இன்னொரு கேள்வியை கேட்டிருந்தார். முந்தி வந்த கேள்வியல்லான், புதுசென்று இல்லை. ஐயா, நான் உங்களுடைய சத்சங்கங்களை கேட்டுக்கொண்டு வருகின்றேன். மீண்டும் ஒரு முறை எனக்காக இந்த கருவிகளை எப்படி அடக்கலாம்? அதான் அவருடைய கேள்வி. மூன்று வசனத்திலேயே போட்டிருந்தார், கருவிகளை ஒடுக்குவது எப்படி? இதை நாங்கள் பல முறை விரிவாக பார்த்திருக்கின்றோம். இருந்தாலும் இந்த அன்பருக்காக சுருக்கமாக பார்ப்போம். கருவிகளை ஒடுக்கும் விதம் பாபாஜியின் கிரியா யோகத்தில் அது முழுமையாக தரப்பட்டிருக்கின்றது. யோகி ராமையாவால் அந்த முறை நிச்சயமாக சைவ சித்தாந்த சிவ யோகத்தில் இருந்து வந்த முறைதான். இப்போதுதான் அதை அறிந்து கொண்டிருக்கின்றோம். அந்த முறை முதலாவது என்னவென்றால் சாட்சியாக இருப்பது, விட்னஸ். அடுத்த இரண்டாவது முறை என்னென்றால் விழிப்புணர்வு. இது ரெண்டும் கிரியா யோகத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான விடயம். மூன்றாவது விடயம் நிகழ்காலம், நிகழ்காலத்தில் வாழ்வது. ஆகவே கருவிகளை அடக்குவது எப்படி என்பது இந்த மூன்றும் அதற்குரிய பதில்களாக அமைகின்றது. இது வேறொரிடமும் இருந்து உற்பத்தியாகவில்லை, சைவ சித்தாந்த சிவ யோகத்தில் இருந்து உற்பத்தியான விடயங்கள் என்பதை இப்போது அறிந்து விட்டோம். அது மாத்திரமல்ல, இந்த கருவிகளின் தொழிற்பாட்டையும் 36 தத்துவங்களில் அறிந்து முடித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த அன்பருக்குரிய பதில், நீங்கள் சாட்சியாக இருக்க பழகுங்கள். அது ஒரு விதம், தட்ஸ் மீன் விட்னஸ் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். உங்களுக்கு ஒரு கருவியால் தேவையில்லாத விடயம் ஒன்று உங்களை நோக்கி வந்து வருகின்றது. அதை நீங்கள் அந்த இடத்திலேயே வைத்து தடுக்கலாம். இப்போ சைவ சித்தாந்தம் படித்திருக்கின்றீர்கள். இந்த கருவிகளிலிருந்து வரும் விஷயத்தை யார் உங்களுக்குள் கொண்டு போகின்றார்? உங்களுடைய நண்பனான மனம். அந்த மனம் என்ன விதமாக தொழிற்படும் என்று சைவ சித்தாந்தத்தில் படிக்கின்றோம். ரெண்டு விதமாக, ஒன்று மடக்குப்பாலம், ஒன்று நீளமான பாலம். ஞாபகப்படுத்துங்கள். அதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு வெளிக்கருவிகளில் இருந்து உள்ளே வருகின்றது என்றால் மனம்தான் அதை பற்றி கொண்டு உள்ளே வருகின்றது. அதற்கு பின் அந்த கரணங்கள் மூலமாக செயல்பாடுகள் நடந்து புத்தி நிச்சயித்து பதிகின்றது. அதை நான் விளக்கமாக போகவில்லை, ஏனென்றால் அதை நாங்கள் நாளாந்தம் படிக்கின்றோம் சைவ சித்தாந்தத்தில். ஆனால் இதை கொண்டு வருவது யார் உங்களுக்குள்? மனம். ஆகவே இந்த மனம் ரெண்டு விதமாக நீங்கள் இந்த மனத்தை செயல்படுத்தலாம் என்று சைவ சித்தாந்த ஆரம்ப பிரிவில் படித்திருக்கின்றோம். மனம் மடக்கு பாலமாகவும் வைத்திருக்க பழக வேண்டும். நீளமான பாலமும் என்று சொல்லப்போனால் என்னவென்றால் இந்த விடயங்களை வரும்போது அந்த இடத்தில் மனதை மடக்கி அதுக்கு மேலே அதை பற்றி சிந்திக்காமல் அப்படியே விட்டுவிட வேண்டும். அது ஒரு முறை. ரெண்டாவது முறை உள்ளே எடுத்து விட்டீர்கள் என்றால் அது முழு ப்ராசஸும் செய்து அதற்கு ஒரு பதில் கண்டுதான் விடும். ஏனென்றால் அகங்காரம் உங்களை மேலே செல்ல விடாது. ஆகவே அந்த மடக்கு பாலம் என்பதுதான் மிகவும் இம்பார்ட்டன்ட். அதை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த ரெண்டு விடயங்களும் அமைஞ்சிருக்கின்றது. சாட்சியாக இருப்பது, அதாவது சாட்சியாக இருப்பதல்ல, விழிப்புணர்வும் சாட்சியாகவும் இருப்பது. இந்த ரெண்டு விடயங்கள் மூலமாக நீங்கள் அந்த விடயத்தை உள்ளுக்குள் மேல் நோக்கி எடுக்க தேவையில்லை. அப்படி அதை மீறி வந்துவிட்டாலும், மனத்தை நீங்கள் மடக்கி இருக்கும் நிலையை நீங்கள் பழகிவிட்டாலும், அதற்கு மேலாக வரும்போது இந்த சாட்சியாக இருப்பதும் விழிப்புணர்வாக இருப்பதும் அந்த இடத்தில் வேலை செய்யத் தொடங்கும். மனதை அடக்குவதென்பது இலகுவான விடயம் அல்ல, மடக்குப்பாலம் என்பது. ஆகவேதான் கிரியா யோகத்தில் அதுக்கு அடுத்த யுக்தியை உங்களுக்கு தந்திருக்கின்றார் பாபாஜி, விழிப்புணர்வு சாட்சி நிலை. தப்பித்தவறி அந்த மடக்குப்பாலத்தில் அகப்படாமல் மனம் எடுத்து விட்டதென்றால் இன்னும் ரெண்டு இந்த ரெண்டு நிலையையும் வைத்து நீங்கள் அந்த செயலில் நீங்கள் ஈடுபடாது இருக்கலாம். ஒன்று சாட்சி நிலை, அது வந்து செய்கிறதை செய்து கொண்டிருக்கட்டும், அதை பார்த்து கொண்டே இருங்கள். அங்கு பார்த்து கொண்டே இருங்கள் என்றால் கண் பார்வையை இங்கு சொல்லவில்லை. அதாவது பார்த்து கொண்டிருங்கள் என்றால் என்னென்று சொல்கின்றதென்றால் சைவ சித்தாந்தம், நீங்கள் அதாவது நீங்கள் உடல் அல்ல, நீங்கள் ஆன்மா, அதுதான் பார்த்து கொண்டிருங்கள். அதாவது உடல் கருவி மூலம் இவை வரும்போது இது உடலினால்தான் வருகின்றது, நான் ஆன்மா, நான் எனக்கும் என்னுடைய உடலுக்கும் இந்த பிறப்புத்தான் சம்பந்தமே தவிர வேறு ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆகவே என்ன கருவி என்னத்தை கொண்டு வந்தாலும் எனக்கு என்னை அது பாதிக்காது, நான் ஆன்மா என்றதை திரும்ப 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 நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் வரும் விடயங்கள் உங்களுக்குள் வராது. அதுதான் சாட்சி நிலை. அடுத்தது விழிப்புணர்வு. விழிப்புணர்வுக்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது, நிகழ்காலம். அதாவது நிகழ்காலத்தில் இருப்பது, நிகழ்காலத்தில் இருக்க முயற்சி செய்து ஏதாவது பழைய விடயங்கள் சித்தம் மூலமாக உங்களுக்கு வருமாக இருந்தால் புதிய விடயத்துக்கு பதில் கண்டு விட்டோம் சாட்சி நிலை. பழைய விடயங்களுக்கு அதாவது உங்களோட ஸ்டோரேஜில் இருந்து வரும் விடயத்தில் கூட நீங்கள் விலத்தி இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் விழிப்புணர்வுடன் நிகழ்காலத்திலும் இருப்பீர்களாக இருந்தால் பழைய சிந்தனைகள் உங்களுடைய மனதுக்குள் வராது. அதுதான் முக்கியம். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு இன்னொரு விதத்தில் இந்த ரெண்டு உடைய மூலமாக அதுக்கு பதில் கொடுத்திருக்கின்றோம். பாபாஜிக்கு நன்றி, பரம்பொருளுக்கு நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமகோம், ஓம் சிவாய நம. இறுதியான கேள்வி, நான்காவது கேள்வி, இன்னொரு அன்பர் கேட்டிருக்கின்றார். ஐயா, இந்த ஞானங்கள் இருக்கின்றதே, இந்த மூன்று ஞானத்துக்குரிய விளக்கம் முந்தி கொடுத்திருக்கின்றீர்கள் தனித்தனியாகவோ அல்லது சேர்த்தோ, ஆனால் நான் அதை எழுதி வைக்க தவறிவிட்டேன், மீண்டும் ஒரு முறை அதை தருவீர்களா என்று. அவருடைய கேள்வி என்னவென்றால், அபர ஞானம் என்றால் என்ன, பர ஞானம் என்றால் என்ன, பதி ஞானம் என்றால் என்ன என்று இந்த மூன்றையும் கேட்டிருக்கின்றார். மிகவும் முக்கியமானது. சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் நாங்கள் இவற்றை படித்திருக்கின்றோம். அதாவது அபர ஞானம் என்று சொல்வது அறிவு, சாஸ்திர நூல்கள், அருளாளர்களுடைய பேச்சுக்கள் இவற்றிலிருந்து நாங்கள் எடுக்கும் அறிவு தான் அபர ஞானம். இந்த அபர ஞானத்துக்கு ஒரு பெயர் இருக்கின்றது சைவ சித்தாந்தத்தில், ஆராய்ச்சி அறிவு, அதுதான் அபர ஞானம். அதை நாங்கள் இப்போது எங்களை வைத்து எல்லோரையும் வைத்து பார்க்கும்போது, சாதகர்களை, சிவனடியார்களை, நாங்கள் இப்போது இந்த சைவ சித்தாந்த அறிவை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம், அதை நீங்கள் அபர ஞானத்தை நோக்கி போகின்றீர்கள் என்பதற்கு ஒரு அடித்தளமாக வைத்துக் கொள்ளலாம். போய்விட்டீர்கள் என்பதல்ல, இதில் மேல் நோக்கி நன்றாக வந்தா பிறகுதான் உங்களுக்கு அந்த ஞானம். ஆனால் அந்த ஞானத்தில் எல்லோரும் இருக்கின்றீர்கள், அடித்தளத்தில் அதை நோக்கி மேல் நோக்கி வருகின்றீர்கள், அதுதான் எங்கள் எல்லோருடைய நிலையும். ஆனால் அடுத்த நிலையே கிரியா சாதகர்கள் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால், அதாவது உங்களுடைய சாதனையை ஒழுங்காக ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வருபவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, அந்த செயல்முறையை செய்பவர்கள் தான் அடுத்த ஞானத்தில் இருக்கின்றீர்கள். அதுவும் துவக்க நிலையில்தான் எல்லோரும் இருக்கின்றோம். அதற்கு குருவாக இருக்கின்றார் பாபாஜி. அந்த ஞானத்துக்கு பெயர்தான் பரஞானம். அதற்குரிய சைவ சித்தாந்த சொல்லு அனுபவ அறிவு. அபர ஞானம் என்றால் ஆராய்ச்சி அறிவு, பரஞானம் என்றால் அனுபவ அறிவு. அனுபவம் என்றால் என்ன, செயல்முறை. செயல்முறை என்றால் என்ன, கிரியா யோகம். அதற்குரிய குரு யார், பரம்பொருளால் எங்களுக்கு தரப்பட்ட குரு கிரியா பாபாஜி, அது பரஞானம். ஆகவே சாதகர்களை பொறுத்தவரையில் இப்போது அவர்களுக்கு ஆராய்ச்சி அறிவாகிய சாஸ்திர நூல்களிலிருந்து சைவ சித்தாந்த சிவயோக அடிப்படை அறிவுகள் கிடைத்து கொண்டிருக்கின்றது. அது அவர ஞானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் எல்லோரும். அதேபோல் பரஞானத்தையும் நோக்கி செல்கின்றோம். ஏனென்றால் இந்த பிறப்பில் எங்களுக்கு இந்த கிரியா யோகம் அற்புதமாக பரம்பொருளால் பாபாஜி மூலம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் ரெண்டு ஞானத்திலேயும் அந்த வகுப்பில் இருக்கின்றோம் என்பதை எடுத்துக்கொண்டால் காணும், ஆணவத்தில் நாங்கள் அதை அடைந்து விட்டோம் என்று தப்பு கணக்கு போட்டுடக்கூடாது, அதை நோக்கி செல்கின்றோம். இறுதியாக பதிஞானம். ஆகவே இந்த அபரஞானத்தை நாங்கள் ஆன்மாக்களாகிய நாங்களே எடுக்க வேண்டும். பரஞானத்தை எங்களுடைய குரு இறைவன் அனுப்பிய குருவாகிய சத்குரு கிரியா பாபாஜியின் உதவியுடன் எடுக்கின்றோம். அந்த வகுப்பில் ஓ அந்த நிலையில் இறுதியாக இருப்பது பரிஞானம். அந்த வகுப்பில்தான் பாபாஜி இறுதியாக எங்களை கொண்டே நிறுத்தப் போகின்றார். பரஞானத்தை அடைந்தவுடன் அந்த இடத்தில் நாங்கள் இறைக்காக காத்திருக்கின்றோம், இறைவை எங்களுக்கு வந்து பதிஞானம் தருவதற்கு. ஆகவே இந்த மூன்று ஞானத்தின் அடிப்படை விளக்கம் இதுதான். ஆகவே இந்த அன்பருடைய கேள்விக்கு இதுதான் அந்த அடிப்படை விளக்கம் என்று இன்று விடை காண்கின்றோம். ஆகவே இந்த நான்கு அற்புதமான கேள்விகளுடன் இன்றைய சத்சங்கத்திற்கு வந்த இந்த நான்கு கேள்விகளுக்கும் பாபாஜியின் அருளுடனும் பரம்பொருளின் அருளுடனும் விடை கண்டிருக்கின்றோம் முடிந்தளவு. ஆகவே அவர்களுக்கு நன்றி சொல்லி அடுத்த நிலைக்கு உங்களை கூட்டிச் செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நம. இப்போது இறைவன் ஐயாவும் கார்த்திகேயன் ஐயாவும் இணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
சத்சங்கத்தில் முதலாவது கேள்வியை பூர்ணமாக உள்வாங்க முடியவில்லை. இருந்தாலும் அதன் முதலாவது கேள்விக்குரிய பதிலை சுருக்கமாக, அறிவுத்திறன் கூடுவதன் மூலம் அதன் பலனை அடையலாம் என்ற ஒரு சிறிய விளக்கம் மாற்றம் என் மனத்தில் தோன்றது. முடிந்தால் அதற்குரிய சிறிய விளக்கத்தை இறுதியாக தந்தால் நன்று. அடுத்ததாக இரண்டாவது கேள்வியில், சாந்தி ஆசனத்தினுடைய பலனை மூன்று மாதம் செய்த கிரியாசாதகர் மூலம் சிறப்பாக கூறுகிறீர்கள். அந்த சாந்தி ஆசனத்தில் பலவிதமான அனுபவங்கள் வந்தாலும் முக்கியமாக சாந்தி ஆசனம் தூக்கத்திற்கு செல்லாது விழிப்புணர்வில் இருக்கும் போது பல விடயங்களை உணரலாம் என்பது விளக்கமாக கூறப்பட்டது. அதை எல்லோரும் சிறந்த அனுபவமும் அதை தாங்களே உணரக்கூடியதாக இருப்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். மற்றும் ஒவ்வொரு உறுப்புக்கினாலும் செய்யப்படுகின்ற செல்கீரிங்கை பற்றியும், அதாவது யோக சிகிச்சை பற்றியும் சிறப்பாக கூறுகிறீர்கள். ஏற்கனவே நாங்கள் அந்த செல்கீரிங் யோக சிகிச்சை செய்யும் போது அதை சில பேர் அதை உணர்கிறார்கள், சில பேர் உணர்கிறார்களோ தெரியவில்லை. இன்றைய விளக்கத்தின் மூலம் உள்ளுணர்வுகள் வேலை செய்ய, உள்ளுணர்வுகள் வேலை செய்தலையும் அறிவோர்க்கு இது மிக சிறந்த விளக்கமாக இருந்தது. எனவே இந்த பதிலிருந்து சாந்தி ஆசனத்தினுடைய சிறப்பை தெளிவாக பல பேர் உணர்வார்கள் என்பது சத்தங்கத்திலிருந்து அறியக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து மூன்றாவது அன்பருடைய கேள்வி, கருவிகளை எப்படி ஒடுக்குவது, அதற்கும் பற்றிய கேள்விக்கு முக்கியமாக சாட்சியாக இருக்கும் நிலை என்று பற்றியும், மற்றும் விழிப்புணர்வு நிகழ்காலத்தில் வாழ்வது, அது மாத்திரமில்லை சாட்சியாக இருப்பது விழிப்புணர்வு நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு மடத்து பலன் நீளமான இதனை கொண்டு சிறப்பாக இலக்கியமே சிறப்பாக இருந்தது. அடுத்ததாக நான்காவது கேள்வி, ஞானங்களுக்குரிய விளக்கம். அதுவும் வந்து சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்டவாறு அபரஞானம், பரஞானம், அதிஞானம் என்ற மூன்றையும். அபரஞானம் என்பது அறிவு சாஸ்திர நூலிலிருந்து கிடைக்கப்படும் ஆராய்ச்சி அறிவு என்றும், பரமஞானம் வந்து குருவின் உதவியுடன் கிடைக்கின்ற அனுபவ அறிவு என்றும், பதிஞானம் என்ற பற்றியும் சிறந்த விளக்கம் கூறப்பட்டது. எனவே இன்றைய சத்சங்கத்தில் மிகவும் சிறப்பாக இருந்தது. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. நன்றி இறைவனையா, அது உங்களால் முயன்றளவு சிறிய நேரத்தில் அதை உள்வாங்கி அதை தொகுத்து கொடுத்தீர்கள். ஒரே ஒரு ஒன்றை மாத்திரம் அதனுடன் இணைத்துக் கொள்கின்றேன். அந்த இறுதியாக இருக்கும் பதிஞானம் என்பது இறையினால் தரப்படுவது. அதை இந்த இறையினால் தரப்படுவதை விட்டுவிட்டீர்கள், அது மக்களுக்கு சென்றடையட்டும். முதலாவது ஞானம், அபரஞானம் உங்களுடைய ஆராய்ச்சி அறிவு, அது ஆன்மாவாலே உணர செயல்படுத்தப்பட வேண்டியது. பரஞானம் உங்களுடைய குரு மூலம் கிடைப்பது, அதுதான் சத்குரு கிரியா. பாபாஜி மூலம் கிடைக்கும் செயல்முறை பயிற்சி ஆகிய கிரியா யோகம் எங்கள் எல்லோருக்கும். மூன்றாவது ஞானமாகிய பதிஞானம் இறைவனாகத்தான் வந்து எங்களுக்கு தருவார். அந்த நிலைக்குத்தான் பாபாஜி எங்களை உயர்த்தி கொண்டு போய் ஏதோ ஒரு பிறப்பில் அந்த உடலில் இந்த எங்களுடைய ஆன்மாக்கு அந்த நிலையில் கொன்றே சேர்ப்பார். அந்த நிலையிலிருந்து நாங்கள் பதிஞானத்தை பெறுவோம், அதை சுவிப்போம் என்று பாபாஜியையும் பெரம்பொருளையும் இறைஞ்சுவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது இணைப்பில் கார்த்திகேயன் ஐயா இருக்கிறீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
சத்சங்கம் சிறப்பான சத்சங்கமா பாபாஜி அமைச்சு அனுபவ கேள்வியும் அனுபவ பதிலுமாக பாபாஜி அமைச்சிருக்கிறார். இந்த வகையில இந்த அம்மையார் சில அனுபவத்தை சொன்னாங்க, ரொம்ப அருமையான அனுபவம் அவங்க அனுபவிச்சு சொன்ன ஒரு அனுபவம், அதுதான் சத்சங்கத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு. அந்த வகையில அவங்க எனக்கு அன்பு போது முன்னாடி எடுத்த அளவுல அன்பு வந்து எனக்கு பெருகி இருக்கு. இந்த சொற்களால இந்த செயலால அனுபவ வெற்றி அனுபவ வெற்றி அப்படித்தான் நம்ம வந்து ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு நிகழ்வு நடக்கும், அதுல அனுபவ நம்ம வெற்றி அடையணும். அப்பதான் நம்ம செய்யக்கூடிய விஷயத்துக்கு ஒரு ரிசல்ட் செய்வாங்க, ரிசல்ட் வரணும். கிரியா யோகம் என்றது பிராக்டிக்கல ரிசல்ட் வந்தே ஆகும். அந்த வகையில் தம்மையா சொன்ன பதில் வந்து ரொம்ப அருமையான பதில். அதுக்கு சார் கொடுத்த பதிலும் அந்த அன்பு வந்து மெயினா வந்து அருளா மாறும். அருளா மாறினாதான் நமக்கு ஆன்மீக முன்னேற்றங்கள் அதிகமாகும். இந்த அன்பு நிலைச்சி இருக்கும். அந்த அன்பு வந்து பிறருக்கு பயனுள்ளதா இருக்கும், தனக்கும் பயனுள்ளதா இருக்கும், பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கும். அதுதான் இறைவனுடைய விருப்பம். இப்ப அன்பு என்றது இறைவன் பரிபூர்ணமா இருக்கு. இறைவன் இருக்கிற மிகப்பெரிய சொத்து அன்பு தான். அவருடைய அன்பு பரிபூர்ணமா இருக்கு. அந்த அன்புல எந்த ஒரு கலக்கம் கிடையாது, கலப்படம் கிடையாது. ஆனா உயிரான பசுவான நம்ம கிட்ட அன்புல நிறைய வந்து அது இயல்பு எல்லாருக்கும் எனக்கிட்டையும் எல்லாருக்கும் இருக்கும். அது நம்ம அருளா மாத்துறதுக்கு இந்த மாதிரி சத்சங்கம் நல்லா வந்து கை வச்சுட்டாங்க. சத்சங்கம் நல்லா சொல்வாங்க, கேட்கணும், அது அறிவு தெரியலாம். அதே மாதிரி அந்த கிரியா சாத கிரியா சாதனையாவது சிறப்பா நம்ம அனுபவிச்சு செய்யணும். அப்புறம் தொண்டுல இருக்கணும். அப்போ உங்களுக்கு அன்பு பெருகி 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 அது அருளா மாறும். இந்த அருளா மாறின பிறகு இறைவனுக்கும் உங்களுக்கு குருநா இறைவனுக்கும் உங்களுக்கும் குருநாதருக்கும் நிறைய தொடர்பு இருக்கும். அதுதான் பெரிய அன்பு கைப்பற்றாங்க. அதே மாதிரி நம்மளுடைய அறியாமையே நீங்கும். அந்த அறியாமை நீங்கிறது கூட அன்பாலேயே நீங்கும். நமக்கு எது தேவை, தேவையில்லாத பொருள் நம்ம அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அது அன்பாலேயே விளக்குவீங்க. ஆனா இது புரிஞ்சுக்கலன்னா அந்த அந்த ஒரு அனுபவிச்ச விஷயம் நம்ம விடக்குள்ள அது ஒரு வெறுப்பு நிலையா இருக்கும். அப்ப இந்த அருள் நிலையில இருந்து நீங்க அந்த அன்பு அந்த தேவையில்லாத பொருளை ஒதுக்கக்குள்ள அது அன்போடையே விளக்குவீங்க. அந்த அன்புலயே எல்லாம் நடக்கும். ரொம்ப சிறப்பா அந்த வகையில ரொம்ப சிறப்பான ஒரு கேள்விக்கும் பதிலுக்கும் ரொம்ப அருமையான ஒரு. அதே மாதிரி ஒரு மாணவர் வந்து சாந்தி ஆசனத்துல நல்லா பயிற்சி செய்யறாரு, அதே மாதிரி நல்லா யோகா பயிற்சி செய்யறாருன்னு சொல்லி சொன்னீங்க. நம்மளுடைய 18 ஆசனாவும் அற்புதமான ஆசனம். இது எக்காரணத்தை முன்பு நீங்க சைவ சித்தாந்தம் படித்தாலும் சரி கிரியா சாரம் 18 ஆசனாவை நீங்க எப்போதும் சிறப்பா செஞ்சுக்கிட்டு உடல் ஆரோக்கியன்றது ரொம்ப 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 அவசியம். இந்த உயிர் நிலைச்சி நம்ம கிட்ட ரொம்ப அன்பா இணக்கமா இருந்ததுன்னா உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அது இந்த 18 ஆசனா வந்து ரொம்ப ரொம்ப அருமையான ஆசனம். யோகியார் பாபாஜி சொல்லி யோகியார் வகுத்து ஆசனம் அற்புதமான ஆசனம். அதை எல்லாரும் சிறப்பாக நீங்க பயன்படணும். அதை நீங்க நல்லா செய்யணும். அந்த அந்த அவர் தேர்ந்து இப்ப நல்லா செய்யறத பார்த்து நம்மளும் அது அந்த இடத்துக்கு போகணும்ன்ற ஒரு அளவுல நீங்க பயிற்சிகளை செய்யணும். நல்லா சிறப்பா நீங்க உங்களுடைய சத்சங்கம் நல்ல சத்சங்கத்தை பாபாஜி உங்களுக்கு அமைச்சிருக்காரு, நல்ல கருத்துக்களை அந்த வகையில நீங்க வந்து இன்னும் மேன்மை மேன்மை உங்களுடைய பயிற்சிகளை பெருக்கி, அன்பை பெருக்கி, தொண்டை பெருக்கி, சேவையை பெருக்கி நல்லபடியா பாபாஜிக்கிட்ட தொடர்பு கொள்ளணும்ன்றது என்னுடைய பரிபூர்ணமான பாபாஜிக்கிட்ட பிரார்த்தனை. ஓம் கிரிய பாபாஜி, ஓம் சிவாய,
ஓம் கிரிய பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி. மிகவும் அருமையாக அதை தொகுத்து அதிலிருந்து வேறு சில விடயங்களையும் அதற்குள் கொண்டு வந்து அதை மெருகூட்டி இருக்கின்றீர்கள் கார்த்திகேயன் ஐயா. அது முழுக்க முழுக்க பாபாஜியின் பெரும்பொருளின் அருள்தான். அதை விட இன்னொரு விடயத்தையும் நான் இறுதியாக சத்சங்கத்தில் கூறியிருக்கலாம் அந்த அன்பருக்கு, அதை விட்டுவிட்டேன். அதை இணைத்து கொள்கின்றேன் இந்த கடைசி கேள்வியில். அதாவது, நாங்கள் இந்த மூன்று நிலையில் ஞானத்தை பற்றி அவர் கேட்டிருந்தார். அபரஞானம், பரஞானம், பரிஞானம். இதில் நாங்கள் எங்களுடைய நான்கு படிமுறைகளையும் சிந்தித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்த சிவ யோகத்தில் படித்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற நான்கு வழிமுறைகளில் இந்த முதலாவது நிலையான பரஞானத்தில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கும் போது அது எங்களை சரியை, கிரியையில் நின்று அந்த விடயங்களை செயலாற்றுவதற்கு நிச்சயமாக உதவுகின்றது. அதிலிருந்து பரஞானத்திற்குள் செல்லும் போது, செயல்முறைக்கு செல்லும் போது அது யோகத்திலிருந்து செயலாற்றுவதற்கு உதவி செய்கின்றது. பதிஞானத்திற்கு போகும்போது ஞான நிலையில் இருந்து அதை செயலாற்றுவதற்கு உதவுகின்றது. ஆகவே அதையும் அன்பர்கள் எடுத்து கொள்ளுங்கள். அந்த நான்கு வழிமுறைகளும் தான் சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்டிருக்கும் வழிமுறைகள். அது நாங்கள் யோகத்தில் இருக்கின்றோம், பாபாஜியின் கிரியா யோகத்தில் இருக்கின்றோம், யோக உடையங்களில் இருக்கின்றோம். ஆகவே சரியை, கிரியை முதலாவது ஞானத்திற்குரிய படிமுறைகளாகவும், இரண்டாவது ஆகிய செயல்முறைக்குரிய படிநிலையாக யோகமும், மூன்றாவதுக்குரிய பதிஞானத்துக்குரிய படிமுறையாக ஞானமும் இருக்கின்றது. பல அருளாளர்கள் அதை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அந்த வழி நிற்போம். அந்த வழியின் மூலம் இறையை அடைவோம், இறையின் பதிஞானத்தை அடைவோம், திருவடியை அடைவோம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோ.